வணக்கம். வினவு செய்தி அறிக்கை. இன்றைய செய்தி: காஷ்மீர் மக்கள் வஞ்சிக்கப்பட்ட வரலாறு. இன்று காஷ்மீர் தீவிரவாதம் பற்றி நாளேடுகளில் படிக்கின்ற வாசகர்கள் பலர், காஷ்மீர் என்றென்றைக்கும் இந்தியாவின் ஒரு பகுதியாகத்தான் இருந்து வருகிறது என்று கருதக்கூடும். அது உண்மையல்ல. காஷ்மீர் இந்தியாவின் பகுதியோ பாகிஸ்தானின் பகுதியோ அல்ல. அது சுதந்திரமாக இருக்க விளைந்த ஒரு நாடு என்ற உண்மையை வரலாற்று விவரங்களிலிருந்து சுருக்கமாக தருகிறது இக்கட்டுரை. செப்டம்பர் 1999 புதிய ஜனநாயகம் வெளியிட்ட காஷ்மீர் யாருக்கு சொந்தம் என்ற சிறு வெளியீட்டிலிருந்து இதனை தொகுத்து தருகிறோம். ஆங்கிலேயரின் நேரடி ஆதிக்கத்தின் கீழ் இருந்த இந்தியாவின் பகுதி 1947 August 15 மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளாக துண்டாடப்பட்டது. நூற்றுக்கணக்கான சமஸ்தானங்கள் தொடர்பாக ஆங்கிலேய ஏகாதிபத்தியம் சூழ்ச்சிகரமான ஒரு திட்டத்தை அறிவித்தது. இந்தியாவுடன் சேருவதா, பாகிஸ்தானுடன் சேருவதா, அல்லது தனி நாடாக இருந்து கொள்வதா என்பதை அந்தந்த சமஸ்தான மன்னர்களே தீர்மானித்துக் கொள்வார்கள் என்பதுதான் அந்த திட்டம். அப்பொழுது காஷ்மீர் சமஸ்தானத்திற்கு டோக்ரா வம்சத்தைச் சேர்ந்த ராஜபுத்திர அரசர் ஹரிசிங் என்பவர் மன்னராக இருந்தார். இவர் இந்து. மக்களில் பெரும்பாலானோர் முஸ்லிம்கள். இவர் இந்தியா பாகிஸ்தான் என எதனுடனும் சேராமல் தனி நாடாக இருக்கப் போவதாக அறிவித்தார். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளைச் சேர்ந்த ஆளும் வர்க்கங்களும் ஆட்சியாளர்களும் ஆசை காட்டுதல், திரைமறைவு சூழ்ச்சிகள், மிரட்டுதல், நேரடியாக படையெடுத்தல் போன்ற எல்லா வழிமுறைகளையும் கையாண்டு எப்படியாவது காஷ்மீரை தங்களது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று முயன்று கொண்டிருந்தார்கள். 1947 முன்பிருந்தே காஷ்மீர் தனி நாடாகவே இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து 1932 அமைக்கப்பட்ட அனைத்து ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாடு என்ற கட்சி போராடி வந்தது. இதன் தலைவர்தான் ஷேக் அப்துல்லா. ஆரம்பத்தில் முஸ்லிம் மத உணர்வை பயன்படுத்தி செல்வாக்கு தேட முயன்ற தேசிய மாநாட்டு கட்சி பின்னர் மத வேறுபாடின்றி போராட ஆரம்பித்தது. 1944 புதிய காஷ்மீர் என்ற பெயரில் ஒரு கொள்கை அறிக்கை வெளியிட்டது. அதில் காஷ்மீர் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்ட தனிநாடாக வேண்டும், சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்ட அவை மற்றும் அதற்கு பொறுப்பான அமைச்சரவை, கேந்திர தொழிற்சாலைகள் தேசியமயம், ஏகபோக தனியார் முதலாளித்துவம் ஒழிக்கப்படும், தேர்ந்தெடுக்கவும் தேர்ந்தெடுக்கப்படவும் ஆண்களோடு சமமாக பெண்களுக்கும் உரிமை போன்ற திட்டங்கள் அதில் வெளியிடப்பட்டிருந்தன. ஆரம்பத்திலிருந்தே ஷேக் அப்துல்லாவை தனது செல்வாக்கிற்குள் கொண்டு வர முயன்றார் முகமது அலி ஜின்னா. காஷ்மீரை பாகிஸ்தானுடன் இணைத்துக் கொள்ள ஷேக் அப்துல்லாவை பயன்படுத்த ஜின்னா எண்ணினார். ஊசலாட்டத்தை காண்பித்தாலும் ஷேக் அப்துல்லா ஜின்னாவின் வலையில் விழவில்லை. எல்லா மதத்தினரும் சமமாகவும் இணக்கமாகவும் வாழுகின்ற சுதந்திர தனி நாடாகவே காஷ்மீர் இருக்க விரும்புகிறது. இந்தியாவுடனோ பாகிஸ்தானுடனோ அது சேர விரும்பவில்லை என அறிவித்து ஷேக் அப்துல்லா மக்களை திரட்டினார். காஷ்மீர் மக்களும் இதையே விரும்பினர். 1947 ஆகஸ்டில் காஷ்மீர் தனி நாடாகவே இருக்கும் என மன்னர் ஹரிசிங் அறிவித்தார். 1947 October 22 பாகிஸ்தான் படைகள் காஷ்மீருக்குள் நுழைந்து ஆக்கிரமித்தன. மன்னர் ஹரிசிங்கின் இராணுவம் பலவீனமான நிலையில் இருந்ததால் பாகிஸ்தான் படைகள் வேகமாக முன்னேறின. பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இல்லாமல் காஷ்மீரை சூறையாடி முன்னேறி தலைநகர் ஸ்ரீநகரையே வளைத்து கொண்டன பாகிஸ்தான் படைகள். ஷேக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி தொண்டர்கள்தான் பாக் படையை எதிர்த்து ஆங்காங்கே போராடினர். மன்னர் ஹரிசிங் இந்தியாவின் இராணுவ உதவியை நாடினார். இதன் பொருட்டு காஷ்மீரை இந்தியாவுடன் இடைக்காலமாக இணைத்தார். 1947 அக்டோபர் 26 இணைப்புக்கான ஒப்பந்தத்தில் மன்னர் ஹரிசிங் கையெழுத்திட்டார். ஷேக் அப்துல்லாவும் அந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொண்ட பின்னரே இந்தியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. உடனே பாகிஸ்தான் படையின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி அதனை பின்னோக்கி விரட்ட இந்திய படைகள் அனுப்பப்பட்டன. ஸ்ரீநகர் முற்றுகையை உடைத்து இந்திய படைகள் முன்னேறின. காஷ்மீர் இந்தியாவுடன் இடைக்காலமாகத்தான் இணைக்கப்பட்டது. அதாவது காஷ்மீரின் பாதுகாப்பு, வெளிநாட்டு விவகாரங்கள், தகவல் தொடர்பு ஆகிய மூன்று விஷயங்களை மட்டும் இந்தியா கவனித்துக் கொள்ளும் அதிகாரம் வழங்கப்பட்டது. மற்றபடி இந்த இணைப்பு ஒப்பந்தம் வேறு எதையும் குறிக்கவில்லை. தற்காலிகமாக காஷ்மீர் இந்தியாவின் பகுதியாகிவிட்டது என்ற பாத்தியதையை அந்த ஒப்பந்தம் இந்தியாவிற்கு அளிக்கவில்லை. மவுண்ட்பேட்டனின் ஆலோசனையின் பேரில் ஒரு நிபந்தனையும் அந்த ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டது. அதாவது படையெடுப்பாளர்கள் துரத்தப்பட்டு அமைதி சூழ்நிலை நிலைநாட்டிய பின் காஷ்மீர் மக்களது விருப்பத்தின் அடிப்படையில் காஷ்மீரின் இணைப்பு பற்றி இறுதி முடிவெடுக்கப்படும் என்பதே அது. இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல், பின்னாளில் ஜனசங்க தலைவராக மாறிய ஷியாம பிரசாத் முகர்ஜி ஆகிய அமைச்சர்கள் உள்ளிட்ட மத்திய அமைச்சரவையின் ஏகமனதான ஒப்புதலோடுதான் அந்த ஒப்பந்தத்தை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இதற்கிடையே பாகிஸ்தானின் போர் நடவடிக்கைகளை நிறுத்தக்கோரி ஐநா சாசனத்தின் 3வது விதியை காட்டி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்தியா முறையிட்டது. ஐநா சபையின் தலையீட்டால் யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இரு நாட்டு படைகளும் ஆக்கிரமித்திருந்த காஷ்மீரத்தின் பகுதிகள் அந்தந்த அரசின் படைகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும். ஐநா சபையின் மேற்பார்வையில் காஷ்மீரின் எதிர்காலம் குறித்து காஷ்மீர் மக்களிடையே ஒரு கருத்து கணிப்பு வாக்கெடுப்பு நடத்தி காஷ்மீரின் எதிர்காலம் பற்றி தீர்மானிக்கப்படும் என்று ஐநா சபை தீர்மானித்தது. இதை இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏற்றுக்கொண்டன. இவ்வாறுதான் காஷ்மீரை இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்கு போட்டுக் கொண்டன. அதன் பின்னர் நேரு முதல் இன்றைய மோடி வரையிலான எல்லா பிரதமர்களும் எல்லா அரசுகளும் காஷ்மீர் மக்களை முதுகிலும் நெஞ்சிலும் குத்தி வருகின்றனர் என்பதுதான் வரலாறு. 1947 பாகிஸ்தான் படைகளிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு காஷ்மீர் மக்களுக்கு உதவுவது என்ற பெயரில் உள்ளே சென்றது இந்திய இராணுவம். இன்று இந்தியாவிடமிருந்து விடுதலை கேட்கும் காஷ்மீர் மக்களை ஒடுக்குவதற்கு இந்திய இராணுவத்தின் பெரும் பகுதி காஷ்மீரில் நிரந்தரமாகவே நிலை கொண்டிருக்கிறது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளுக்கு உழைக்கும் மக்களின் இணைய குரலான வினவுதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.